السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل عنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற நிபுணரும் ஆகிய எல்லாமல் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்போடு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹாலா அவன் மிகப்பெரிய படைப்பாளன். இந்த உலகிலே நாம் காணும் யாவற்றையும் அவன்தான் படைத்தான். எல்லா படைப்பினங்களிலும் உயர்வான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து, அந்த மனித சமூகம் பயன்பெறுகிற பல்வேறுபட்ட படைப்புகளை அவன் படைத்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெளிவாக நன்றாக தெரியும், நமக்கு உயிர் கொடுத்தவனும் அவன்தான், நம்மை மரணிக்க செய்பவனும் அவன்தான். இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும், அது எந்த வகையிலான வசதியாக இருந்தாலும் அத்தனையும் வழங்குபவன் அவன்தான். உனக்கு ரிஸ்க் கொடுப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் நாம் பதில் சொல்வோம். நாம் அடைகிற அத்தனை நியமத்துகளும் அவனிலிருந்து பெறப்படுகின்றவைதான். அத்தனை விதமான நன்மையும் அவனிலிருந்துதான் வருகிறது, அத்தனை விதமான தீமையும் அவனிடத்தில்தான் வருகிறது. நாம் ஈமான் கொள்ளுகிற போது அப்படித்தான் ஈமான் கொள்கிறோம். நன்மையும் தீமையும் அவன் அல்லாது வேறு யாரிடத்திலிருந்தும் வருவதில்லை. நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் துக்கம் ஏற்பட்டாலும் எல்லாமே அவன் தருபவைதான். யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் ஒரு அணுவளவும் அதற்கு குறைவாகவோ கூடுதலாகவோ நடைபெறுவதில்லை. அவனது கலாம் முடிக்கப்பட்டு விட்டது, அவன் எழுதிய மை காய்ந்து போய்விட்டது. எனவே அவன் எதை தீர்மானித்தானோ அதுதான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாறுதலுக்கு அப்பாற்பட்டவை. அவன் தீர்மானித்த ஒன்றை வேறு யாராலும் மாற்ற முடியாது. மாற்றுகின்ற சக்தியோ வல்லமையோ யாருக்கும் கிடையாது. அவன் எதை தீர்மானித்தானோ அவன் நாடினால் அவனேதான் அதை மாற்ற முடியும். அது அல்லாது வேறு எந்த ஆற்றலுக்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதை நாம் எல்லாம் நன்றாக விளங்கியிருக்கிறோம். இவைகள் அனைத்தையும் நாம் அறிந்திருந்த போதிலும் கூட சில நேரங்களிலே நமது கவனக்குறைவாக அல்லது மறதியாக அல்லாஹ் அல்லாத பிறவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது, பிற மனிதர்களின் மீதோ பிற பொருட்களின் மீதோ நம்பிக்கைகள் கொண்ட சுபாவம் இடத்திலே இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த மருந்து தான் அதை குணப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இந்த மனிதர், இந்த மருத்துவர் தான் அதை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறோம். அல்லாஹ் அல்லாத பிற பொருட்களின் மீதும், பிற மனிதர்களின் மீதும், படைப்பினங்களின் மீதும் நம்பிக்கை வைக்கிற நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. சில பேர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே தமது பிள்ளைகள், ஆண் மக்கள் நம்மை காப்பாற்றுவார்கள், நம்மை பாதுகாப்பார்கள் என்பதாக முழுமையாக நம்புகின்றனர். மனைவி மக்களை, குடும்பத்தை, தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய பொருளை நம்பி வாழுகிற மக்கள் ரொம்ப அதிகம். அந்த நம்பிக்கை வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். ஆனால் அத்தனையுமே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சோதனையாகத்தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக அதை சார்ந்து விடக்கூடாது. இவைகளெல்லாம் சோதனைக்காக படைக்கப்பட்டவை. அல்லாஹ் நாடுகிற போது அதை கொடுப்பான், நாடுகிற போது அதை எடுத்துக் கொள்வான். சில நேரங்களில் அந்த பொருட்கள் இருக்கும், அதன் பயன் இல்லாமல் போய்விடும். நான்கு ஆண்மக்கள் ஐந்து ஆண்மக்களை பெற்றிருப்பவர்கள் அவர்களால் கடைசி காலத்திலே பயனற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்? மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உறுப்புகளும் கூட அவர்கள் நினைக்கலாம், இந்த கை இருக்கிற வரைக்கும் நான் சமாளித்துக் கொள்வேன், எனது கால் இருக்கிற வரைக்கும் சமாளித்துக் கொள்வேன் என்றால் நினைக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் நடப்பது சாத்தியமானதல்ல. கையும் காலும் இருக்கும், கண் இருக்கும், பார்ப்பதற்காக செவி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதன் பயனை அல்லாஹ் எடுத்து விட்டால் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? சில பொருள்கள் இருக்கும், அதனால் பயனை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனையுமே சோதனை தான், சோதனைக்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் தெளிவுபட சொல்லி காட்டுகிறது. எனவே மனிதன் இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இவைகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதன் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மூலதனமாக எல்லாத்தையும் விட உயர்வான நம்பிக்கையாக யார் இவைகளை உண்டாக்கினானோ, யார் இவைகளை படைத்தானோ, யார் இவைகளின் இவைகளுக்கு நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தந்தானோ அந்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே ஒரு தடி இருந்தது, ஒரு கம்பு. அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு முறை அல்லாஹ் கேட்டார், நபியே உமது கையில என்ன இருக்கிறது? அம்மா தில்கபி யமீனிக்கே யா மூசா, உங்களது கையில என்ன இருக்கிறது என்று கேட்டார். தெரியாமல் எல்லாம் கேட்கவில்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும், அதிலே ஒரு பாடம் இருக்கிறது, அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் மூசா நபி இடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறான். மூசா நபி சொன்னார்கள், கால ஈ ஆசாய, இது என்னுடைய தடி, நான் இந்த தடியை வைத்து என்னுடைய ஆடுகளுக்கு, மேய்க்குகின்ற அந்த ஆடுகளுக்கு இடையே தலைகளை பறித்து போடுவேன். மேலும் நான் சாய்ந்து அசதியாக உட்கார வேண்டும் என்று சொன்னால் இதன் மீது சாய்ந்து கொள்வேன். இன்னும் இதனால் பல பயன்கள் இருக்கிறது என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய பிரயோஜனத்தை, அது தனக்கு பயன்படுகிற முறைகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் கேட்டது என்ன? உம்முடைய கையில என்ன இருக்கிறது என்று மட்டும்தான் கேட்டான். என்னுடைய கையில தடி இருக்கிறது, அதனால் இவ்வளவு பயன் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே அந்த தடியை கீழே போடுங்கள் என்று சொன்னான். கீழே போட்ட போது எல்லாருமே பயந்து அரண்டு மிரண்டு ஓடுகிற பாம்பாக அது மாறிவிட்டது. அந்த இருக்க பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினே சொன்னான், மூசாவே அதை எடுங்கள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுப்பதற்கு பயப்பட்டார்கள். தடி இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை, அது கையில இருந்தது, தனக்கு உதவியாக இருந்தது, பயன் தரக்கூடியதாக இருந்தது. அதில் கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறிவிட்டது, இப்போது அது எப்படி எடுக்க முடியும்? அது மனிதனுக்கு தீங்கு விளைவிப்பதல்லவா? பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள், அவ்வளவு விஷத்தன்மை உடையது. அதை கையில எடுப்பதற்கு தயங்கினார்கள், பயப்பட்டார்கள், அஞ்சினார்கள். அல்லாஹ் சொன்னான், காலலா தக, பயப்பட வேண்டாம், நீங்க எடுங்கன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள், மீண்டும் அது பயனுள்ள தன்னுடைய கைத்தடியாக மாறிவிட்டது. இதை அல்லாஹ் இந்த நிகழ்வை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் நினைக்கலாம் ஒன்று நமக்கு மிக பயன் தரும் என்பதாக, மிக நமக்கு உபயோகமானதாக இருக்கும் என்பதாக நீங்க நினைக்கலாம், ஆனால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தீமையாக மாற்றிவிடுகிற தன்மை என்னிடத்தில் இருக்கிறது. அதை படைத்த இறைவனாகிய என்னிடத்திலே இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நினைக்கலாம் கீழே போட்டுவிட்டு அது பாம்பாக மாறியது, இப்போது அது நமக்கு தீமை விளைவிக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் நான் நினைத்தால் தீமை செய்கின்ற ஒன்றையும் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தர முடியும். எல்லா விதமான ஆற்றலும் எல்லா விதமான சக்தியும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. இதை ஏதோ அல்லாஹ்வுத்தால ஒரு விளையாட்டாக வினயமாக சொன்ன நினைத்துக் கொள்ளாதீர்கள். மனிதர்களுடைய நிலை எப்படித்தான், எதெல்லாம் நமக்கு பயன் தரும் என்று நாம் நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது மிகப்பெரிய எதிரியாக மாற்றிவிடுகிற தன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நினைக்கிறோமோ அது நமக்கு பயனுள்ளதாக மாற்றி தருகின்ற ஆற்றலும் அல்லாவிடத்திலே இருக்கிறது. எனவே ஒரு மூமியனுடைய நம்பிக்கை என்பது முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்தே இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் பல பேர்கள் நமக்கு உபகாரம் செய்வர்களாக நமக்கு தெரியலாம். நாம் உதவி நாடி போனால் அவர்கள் உபகாரம் செய்ய முடியும் என்று இருந்த போதிலும் கூட முதலிலே யாரெல்லாம் நான் அவரிடத்திலே உதவிக்காக போகிறேன், எனக்கு நீ உதவி செய்ய இவரிடத்திலே முதல்ல ஒப்புவித்து விட்டு தான் அங்கே போக வேண்டுமே தவிர, அவர் பார்த்துக்கிறவர், எல்லா விதமான செல்வாக்கும் அவருக்கு இருக்கிறது, எல்லா விதமான சக்தியும் அவருக்கு இருக்கிறது என்று நம்பி போய்விட்டால் இறைவனுடைய நம்பிக்கைக்கு மாறு செய்வதாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. நான் மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லுவான். மசலுல் லதீன தகதுவும் மின்தூனில்லாஹி அவுலியா, யார் அல்லாஹ் அல்லாதவற்றை தனக்கு உதவியாளர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ, எல்லா மோமின்களும் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வைத்தான் தனக்கு உதவியாளனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நூற்றுக்கு நூறு நம்பிக்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். அது அல்லாத பிற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற படைப்பினங்களை யார் தன்னுடைய உதவியாளராக யார் ஆக்கிக் கொண்டார்கள், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசலில் அன்கபூத், இந்த சிலந்தி வலையை போல, சிலந்தி கட்டுகின்ற அந்த வீட்டை போல, இத்தகத்து பைத்தன், இந்த சிலந்தி என்ன செய்கிறது, தனக்காக ஒரு வீட்டை அமைத்துக் கொள்கிறது. வயின் அவுகணல் முயூஞ்சில பைத்தலான் கபூத், வீடுகளிலேயே மிக மிக பலகீனமான வீடு, லேசான வீடு எது என்று சொன்னால் அது சிலந்தியினுடைய வீடுதான். மற்றதெல்லாம் கொஞ்சம் உறுதியாக இருக்கும், ஆனால் சிலந்தி பின்னுகிற வீடு இருக்கிறது எல்லா வீடுகளிலும் மிக பலகீனமான வீடு. அந்த வீட்டை தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த சிலந்தி அமைத்துக் கொள்வது போலத்தான் மனிதர்கள் மும்மீன்களாக இருக்கிறவர்கள் அல்லாத அல்லாத பிறவற்றின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிற போது, தன்னுடைய உதவியாளராக அமைத்துக் கொள்கிற போது அந்த வீட்டை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார். லவ் காணு யாலமோன், அறிவுடையவர்களாக இருந்தால் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த சிலந்தி வீடு இருக்கிறது பலகீனமானது, அது ஒரு வலைப்பின் இருக்கும், நம்ம போய் லேசா ஊதினாலும் கூட அந்த வீடு இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும், அவ்வளவு பலகீனமானது. ஆனால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய, அவர் கட்டியிருக்கிற அந்த வலையினுடைய நடுவில் அதற்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளும், அது அங்கே உட்கார்ந்திருக்கும். ஏதாயும் பூச்சிகளோ ஈசல்களோ அந்த சிலந்திலே வந்து படுகிற போது அதில் இருக்கிற பிசுபிசு தன்மை இருக்கிறதே அந்த பூச்சியை பிடித்துக் கொள்ளும், விடாது. இப்படி பிடித்துக் கொள்கிற போது இந்த சிலந்தி அந்த பூச்சியை வேட்டையாடிவிடும். தானாக அதிலே வந்து விழுகிற அந்த பூச்சிகளை இது வேட்டையாடிவிடும். அதன் மீது நடக்குகின்ற சக்தி அந்த சிலந்திக்கு மட்டும்தான் உண்டு, வேறு பூச்சிகளுக்கு கிடையாது. அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை வேறு பூச்சிகளை அங்கிருந்து நகர விடாமல் பிடித்துக் கொள்ளும். எவ்வளவு வேகமாக அது மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி, எவ்வளவு வேகமாக ரெக்கைகள் எல்லாம் போட்டு அடுக்குகிறதோ அவ்வளவு வசமாக மாட்டிக்கொள்ளும். கடைசியிலே இந்த சிலந்தி அதை வேட்டையாடி விடும். அதுபோலத்தான் இந்த உலகம் என்பது அல்லாத அல்லாத பிறவற்றை நீங்கள் உதவியாளர்களாக மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்கிவிட்டால் இப்படித்தான் நீங்களும் மாட்டிக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். படைத்தினங்களுக்கு எல்லாமே இந்த சுபாவம் தான் இருக்கிறது, படைத்தவனுக்கு மட்டும்தான் அது கிடையாது. எனவே எப்போது நேரம் வரும், எப்போது சந்தர்ப்பம் வரும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். நேரங்கள் வந்துவிட்டால் உங்களை வேட்டையாடி விடுவான், உங்களது நோய் உங்களை வேட்டையாடி விடும், உங்களது பொருள் உங்களை வேட்டையாடி விடும்.
இப்படியாக அல்லாஹ் உதாரணத்தோடு இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். நெடுமாறு தொடக்கத்தை அனுப்பப்பட்ட நெடுமாறு அல்லாஹு தஆலாவுடைய முன்மாதிரியாக மனிதர்கள் கடக்கப்பட்டவர்கள், எல்லா விதமான ஞானங்களையும் எல்லா விதமான வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் அல்லாஹ் அவர்களிடத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த நெடுமாறு கூட அல்லாஹ் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் என்பதை பிள்ளைகள் பொறாமை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூழ்ச்சி செய்வதற்காக முயற்சிக்கிற போது வந்து விளையாடுவதற்காக அவர்களோடு என்ன சொல்றார்கள், அந்த ஒன்பது எட்டு சர்வோதயம் யாக்குபதேசம் அனுப்பவில்லை. என்ன சொன்னார்கள், நீங்கள் விளையாடுகிற விளையாடுகிற வழி அழைத்து போவீர்கள், ஆனால் ஓனா என்னுடைய மகனை சென்றுவிடும். அப்படி சென்றுவிட்டால் எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு வரும், அதனால் நீங்கள் அழைத்து போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஓனாய் இன்னுகிற அளவுக்கு நாங்கள் சென்றுவிடுவோமா, நாங்கள் மிக வலிமை இருந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். அப்படி நாங்கள் எல்லாம் இருக்கிற ஓனாயவரை வேட்டையாடும் என்று சொல்லுகிற போது அது நாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை ஆகிடுவோம் என்பதாகத்தான் சொன்னார்கள். ஒரு காரியத்தை செய்கிற போது அல்லாமலே முதல்ல காரியத்தை ஒப்படைத்து விட்டேன். அதற்கு பிறகு மனிதர்களை நம்பிக்கை வைத்தால் அது எழுதும். ஆனால் சக்தி வாய்ந்தவர்கள் எப்படி நாங்கள் ஓனாயை சாப்பிடுவோம் என்பதாக அறிந்துவிட்டார்கள். அதன் விளைவு என்னானது, பல்லாண்டுகளாக என்னுடைய மகனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாக்குபாய் இஸ்லாம் அழுதி 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 கண்கள் எல்லாம் துண்டாகிவிட போகிற அளவுக்கு அந்த மகன் என்னை அல்லாஹ் வேதனைப்பட்டார்கள். அப்ப இந்த நிலை எதனால் வந்தது என்று பார்க்கிற போது அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மனதி அந்த நேரத்தில் அழைத்தார்கள். சாதாரணமாக நடந்து கொண்டுள்ளார், எல்லா மனிதர்களும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். இது நடந்ததின் காரணமாக மகனை பிரிய வேண்டிய அந்த நிர்பந்தம் அதுபோலத்தான் சிறையை இருக்கிற போது இரண்டு கைதிகள் கனவு கண்டார்கள். அந்த கனவுக்கு வழக்கத்தை சொன்னார்கள். அந்த கனவுக்கு வழக்கத்தை
சொன்ன பின்னால் அது அப்படியே நடந்தது. என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களோ அது அப்படியே நடந்தது. ஒருவர் விடுதலை ஆகி போனார், இன்னொருவர் தூக்கு தண்டனை கொடுத்து மரணித்து விட்டார். அந்த விடுதலையாக போனவரிடத்திலே சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வகால இல்லதி லன்னஹு அன்னஹு நாஜின் மின்ஹா, இந்த சிறையிலே இருந்து மீண்டு திரும்பி விடுதலையாகி கைதியின் நிலையிலிருந்து விடுதலையாகி போவார் என்ற எண்ணம் உடையவரிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒதுக்குள் நீ இந்த ரப்பக்க, நீ போனா அரசர்கிட்ட போனா, ஏன்னா அவரு விடுதலையாகி எங்க போறாருன்னு அரசர்கிட்ட தான் போறாரு வேலை செய்யறதுக்காக. அவருடைய கணவனுடைய விளக்கம் அப்படித்தான், அரசர் பக்கத்திலே இருந்து அரசருக்கு மது ஊற்றி கொடுப்பார், அந்த மாதிரி கனவு கண்டிருக்கிறார். அது அது விளக்கம் அவருக்கு அது மாதிரி சொல்லப்பட்டது. எனவே அரசரிடத்தில் தானே போறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பயன்படுத்தி அந்த கைதி இடத்திலே சொன்னார்கள், உதுக்குருணி உதுக்குருணி இந்த ரப்பிக்க, அரசரிடத்திலே என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்தப்பா, ஏன்னா நான் வந்து எந்த தவறு செய்யாம எந்த குற்றமும் செய்யாமல் இந்த சிறையிலே நான் கிடக்கிறேன். எனவே அரசர்கிட்ட போனா என்னுடைய நிலையை அவருக்கு சொல்லு, அவரிடத்தில் நினைவுபடுத்தி என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அந்த மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு சொன்னது போல அரசரிடத்திலே போனார், அவருக்கு பணிபுரியாளராக இருந்தார், நெருக்கமாக இருந்தார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மறந்து விட்டார். அந்த மறதியை ஷைத்தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார். ஞாபகமே வரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு போயிருப்பான், சொல்லி இருப்பான், நமக்கு விடுதலையினுடைய உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆண்டு கணக்கிலே போனதே தவிர விடுதலைக்கான உத்தரவு வரவில்லை. கடைசியாக பல ஆண்டுகள் கழிந்த பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு உங்களை பார்த்து விட்டு வரும்படியும் உங்களிடத்திலே சில கேள்வி கேட்கும்படியும் எனக்கு சொல்லி அனுப்பினான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களே உங்களது சகோதரர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றியது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அல்லாஹ் காப்பாற்றினான். கிணற்றிலே போட்டார்களே, அந்த கிணற்றிலிருந்து உங்களை பாதுகாத்தது யார்? அல்லாஹ் தான் பாதுகாத்தான். ராணி மகாராணி அந்த அம்மையார் உங்களின் மீது ஆசைப்பட்டு உங்களை தவறான நிலைக்கு இழுத்த போது அந்த தவறான அவமானமான அந்த காரியத்திலிருந்து உங்களை பாதுகாத்தது யார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கிற போது இந்த சிறையிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? இந்த மனிதனிடத்திலே நீங்கள் சொல்லி அனுப்பினீர்களே, என்னை பற்றி நினைவுபடுத்தி என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லியிருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு உணர்த்தினார்கள். பல அபித அசினின் அவர்கள் அந்த வார்த்தை சொன்னதுக்காக சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனிடத்திலே அதை சொல்லி அனுப்பவில்லை என்று சொன்னால் எப்போ விடுதலையாயிருப்பார்கள். ஆனால் அது சொல்லி அனுப்பிய காரணத்தினால் அல்லாஹ் அதை உணர்த்துவதற்காக வேண்டி அவருக்கு சில ஆண்டுகள் அந்த சிறையிலே கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுத்தான். இது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது எங்கேயும் ஓடுறோம். அது எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறதோ அந்த வலிமை பூரணத்தையும் பயன்படுத்துறோம். எதை வேண்டுமான எப்படி வேண்டுமானாலும் சாதித்து விடலாம், அதை தடுத்து நிறுத்தி விடலாம், இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் ஓடுகிறோம், அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். அப்படி அதன் விளைவு என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த துன்பம் நம்மை நீடிக்க வைத்து விடுகிறது. சில நேரங்களிலே மருத்துவத்துக்காக வேண்டி மருத்துவரை நம்பி போகிறோம், மருத்துவ மனையை நம்பி போகிறோம், கடைசியில முகத்து வரைக்கும் மருந்து தான் கதி, வேற வழி இல்லை. அதற்குள்ளாக நம்ம இடத்திலே இருக்கிற அத்தனை பொருட்களையும் அது காலியாக்கி விடுகிறது, நம்முடைய நிம்மதியையும் போக்கி விடுகிறது, நம்முடைய எல்லா சுகமையும் சுகத்தையும் அங்கே கபலீகரம் செய்துவிட்டு கடைசியிலே மௌத்தை தான் அங்கே வரவழைத்து விடுகிறது. இது நிலை. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் பிறவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிற போது அதன் மூலம் அவன் அடைகிற துன்பங்கள் இவ்வளவு இருக்கிறது. நல்ல நிலையில இருக்கிற போதும் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும், சந்தோஷமா தான் இருக்கும், ஒரு குறையும் இல்லை. சில பேர் அப்படிப்பட்ட காலத்துல பள்ளிக்கே வரமாட்டோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்திரது நமக்கு நேரம் கிடைக்காது. நிறைய பேர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள், வேலை கிடைக்கிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அஞ்சு நேரமும் பார்க்கலாம். நல்ல பையன், சங்கமான பையன், அஞ்சு நேரம் தொழுகிறான். வேலை கிடைச்ச பிறகு அந்த பையனை பார்க்கறதுக்கு வருஷக்கணக்காகும். எங்கேயாவது பார்த்து கேட்டோம்னா இல்ல ரொம்ப பிஸியா இருக்க வர முடியல. துன்பம் இருக்கிற போது பள்ளிக்கு வருகிறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் அதை செய்து விட்டால் அதற்கு பிறகு காலம் முழுவதும் அவன் பத்தி திரும்பி பார்க்கறதே இல்லை. அதுபோலத்தான் வசதி இருக்கிற போது நமக்கு என்ன கவலை எல்லாமே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். எப்போது பலகீனப்பட்டு விடுகிறோமோ அப்போது அல்லாஹ்வை நினைக்கிறோம். இரண்டு உதாரணங்களை சொல்லி காட்டுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மீன் வயிற்றிலே உள்ள புகச் செய்து விட்டார். மீன் வயிற்றில் இருக்கிற போது அந்த கலிமாவை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன், வணக்கத்திற்குரியவன் யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் அநீதம் இழைத்தவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு தன்னுடைய தவறை நினைத்து திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த கலிமாவோடு பதிவு செய்திருக்கிறார். இவர்கள் அல்லாஹ்வை இப்படியே ஓதிக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சப்தம் எங்க இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அரசிலே வந்து விழுகிறது, அல்லாஹ்வுடைய அரசிலே அந்த சப்தம் வந்து விழுகிறது. அரசை சுற்றி இருக்கிற மலக்குமாரர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, பலகீனமாக தெரிகிறது ஆனால் பரிச்சயமான குரலாக தெரிகிறது, யா அல்லாஹ் அவர் யார்? அல்லாஹ் சொன்னான், அவர் தான் என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அல்லாஹ் அவர் எல்லா நிலையிலும் நல்ல இருக்கிற போதும் உன்னை நினைத்தார், உன்னை திக்ர் செய்தார், உன்னிடத்திலே கோரிக்கை வைத்தார், இப்போது அவர் ஏதோ சிரமத்தில் இருக்கிறார் போல் தெரிகிறது, அல்லாஹ் அவரிடத்தில் அவரை அந்த சிரமத்திலிருந்து விடுவிக்க மாட்டாயா என்று மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், கண்டிப்பாக விடுவிப்பேன் என்று சொல்லி எந்த மீன் விழுங்கியதோ அதே மீன் அவருடைய அவரை கரையிலே கொண்டு வந்து துப்பியது, பாதுகாப்பு பெற்றார்கள். மீன் வயிற்றுக்குள்ள இருப்பது எவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு இருட்டிலே அவ்வளவு நெருக்கடியிலே இருந்து உடலெல்லாம் மெலிந்து போய் எலும்பும் தோளுமாக கரையிலே கொண்டு வந்து துப்பப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். அதே நேரத்தில் ஃபிரௌன் வசதி வாய்ப்போடு இருக்கிற போது அல்லாஹ் பத்தி சிந்தனையே வரல, நினைப்பே வரல, என்னமெல்லாம் அக்கிரமம் செய்ய முடியுமோ, அராஜகம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யான். எவ்வளவு அல்லாஹ் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவனை திருந்துவதற்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தான், அவன் திருந்தவில்லை. நான் தான் நான் அரபுக்கும் அல்லால என்னை விட யாரப்பா இருக்கான், நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான். அல்லாஹ் விட்டுட்டான், கடைசி வரையில் விட்டு விட்டான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் காப்பாற்றுகிற அந்த கடலில் அவன் மூழ்கிய போது அந்த நேரத்தில் கேட்டான், யா அல்லாஹ் மூசாவும் பனீ இஸ்ரவேலர்களும் எந்த இறைவனை நம்பி இருக்கிறார்களோ அந்த இறைவனாக உன்னிடத்திலே கேட்கிறேன், என்னை காப்பாற்று என்று சொன்னான். அரசு வரையிலும் அவனுடைய சப்தம் போய் கேட்கிறது, அரசுடைய மலக்கர்கள் கேட்கிறார்கள், யாரெல்லாம் இந்த குரல் என்ன ஒரு புதிய குரலாக தோன்றுகிறது, ஒரு ஆபத்தில் இருப்ப அல்லாஹ் சொன்னா பிரவுனுடைய குரல். நல்ல இருக்கிற வரைக்கும் அல்லாங்கிற வார்த்தையும் வாயிலிருந்து வரல, அல்லாவை மறந்து விட்டான். இப்போது ஒரு துன்பம் நெருக்கடி ஏற்பட்ட போது அவன் அல்லாவிடத்திலே முறையிடுகிறான். அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த குரலை இப்போது நாங்கள் புதிதாக கேட்கிறோம். அல்லாஹ் சொன்னா அவன் தான் பிரவுன் என்று சொன்னான். கடைசி நேரத்தில் இப்பதான் உனக்கு அல்லாவை தெரியுது, இதுவரையிலும் எவ்வளவு காரியத்தை செய்ய, நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்ன, அப்பெல்லாம் அல்லாவை தெரியலையா, நீ அப்படியே சாவு என்று சொல்லி அல்லாஹ் அந்த கடலிலே அவனை மூழ்கடித்து சாகடித்து விட்டான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் இறைவனே முன்னோக்குகிற தன்மை வந்துவிட வேண்டும். அதுதான் மூமினுடைய தெளிவான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட போது எல்லா மலக்குமார்களும் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், நான் உதவி செய்யட்டுமா, உங்களை இதுல இருந்து காப்பாற்றட்டுமா. மீகால் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இஸ்ராஃபீல் வந்தார்கள், இஸ்ராயேல் வந்தார்கள், எல்லாத்திலையுமே சொல்லிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், இதுல போட்டம் அவன்தான், அவன் நினைச்சிருந்தா என்னை போடாம தடுத்திருக்க முடியும், ஆனால் இந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி விசிறி எறிகின்ற அளவிற்கு என்னை ஈடுபடுத்திய வண்ணம் தான். எவன் என்னை இதிலே போட்டானோ அவனுக்கு தெரியும் இதுல இருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்பது. எனவே அவனைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், உங்களது உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் முழுமையாக அல்லாவை நம்புகிற போது அதிலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஈடேற்றம் அடைய செய்தார், தன்னுடைய நண்பராக ஹலீலாக ஆக்கினார். ஜக்கரியா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், கொலை செய்வதற்காக எதிரிகள் இஸ்ரேலர்கள் அவரை துரத்தி விட்டு போனார்கள், ஓடினார்கள். வயதான காலம், முடிஞ்ச அளவுக்கு ஓடினாங்க. அவங்க எந்த தெருவில் எல்லாம் மறைந்து மறைந்து ஓடினார்களோ சைத்தான் இபிலீஸ் வந்து அந்த தெருவையெல்லாம் காட்டி கொடுத்தான். கொலை வெறி பிடித்தவர்கள் அவர்கள் துரத்தி கொண்டே போனார்கள். கடைசியில ஒரு எதிர் ஒரு மரம், பெரிய மரம் எதிர்பட்டது. இந்த மரம் நெபி அல்லவா, நெபிக்கு எல்லாமே என்ன செய்யும், ஆதரவாக இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா படைப்பினங்களும் நபிக்கு ஆதரவாக இருக்கும். இந்த மரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வருவதை பார்த்து, நபியே என்னிடத்திலே வந்து விடுங்கள், நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லியதால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன போது அந்த மரம் இரண்டாக பிளந்து வழி கொடுத்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தில் போயிட்டாங்க, போனவன மூடிக்கிச்சு. அதுக்கப்புறம் தேடி வந்த எதிரிகள் எல்லாம் சுற்றுமுட்டும் பார்க்கிறார்கள், ஆளை காணல, இங்க தேடி பார்க்கிறாங்க, யாருமே இல்லை. ஆனா சைத்தா அங்க இருந்தான் மனித ரூபத்தில். அவன் சொன்னான், நீங்க தேடுற ஆள் இந்த மரத்தில் தான் இருக்காருன்னு சொன்னான். அவர்கள் நம்பவில்லை. என்ன ஒரு சின்ன ஒரு தவறு என்ன நடந்தது என்று சொன்னால், மரத்திற்குள்ளே நுழைந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக நுழைந்து விட்டார்கள். மரமும் மூடி விட்டது, ஆனால் அவர்களுடைய ஆடை கீழாடை கொஞ்சம் லேசா அந்த மரத்துக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு. சைத்தான் அதை ஆதாரமாக காட்டி, நான் பாரு, அவர் உடுத்திருக்கிற ஆடை வெளியே தெரியுது பாரு, உள்ளதா இருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார், அந்த மரத்தை ரெண்டாக ரம்பத்தை வைத்து அறுத்தார்கள். நெருப்பு வைக்கலாமான்னு அவங்க ஆலோசனை பண்ணாங்க, இல்ல நெருப்பு வைக்க வேணாம், அறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி மரத்தை ரம்பத்தால் அறுத்தார்கள். அது விழாப்புறமாக ரம்பம் படுகிற போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதனை ஏற்பட்டது. அந்த வேதனையால் அவர்கள் துடிக்கிறார்கள், ஆ என்று சப்தமிடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க சப்தமிட்டீங்கன்னா இந்த பூமியை நான் இரண்டு அப்படியே புரட்டி போட்டு விடுவேன் என்று சொன்னான். ஆனா ஒரு நபியை கொலை பண்றது என்பது மிகப்பெரிய அக்கிரமமான செயல். பனிஸ்ரவேலர்கள் எல்லாத்தையுமே உடிச்சுதான் வந்திருக்காங்க. அவர் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் இதற்கு மேல் சத்தமிட்டால் இந்த பூமியை நான் அப்படியே புரட்டி போட்டு விடுவேன் என்று சொன்னார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு வாயை பொத்தி விட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள். இரண்டாக அவர்கள் அறுக்கப்பட்டார்கள். இங்க ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது, அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஓடுகின்ற நிலையிலே நபி என்றாலும் கூட ஒரு மனிதர் தானே, அந்த சிந்தனை அவர்களுக்கு அங்கு தென்படவில்லை. அந்த பதட்டத்தில் யாரெல்லாம் என்னை பாதுகாரு என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அல்லாஹ் உயர்த்தி இருப்பான், பாதுகாத்திருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படித்தான கொலை செய்ய சொல்லி துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தனே, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடன் மரத்திடத்தில் பாதுகாப்பு தேடவில்லை, அது பாதுகாப்பு கொடுத்தது அதை அணைத்துக் கொண்டார்கள். அந்த நிலையிலே அல்லாஹ்வின் மீது ஒரு அவனிடத்திலே ஒரு முறையீடு செய்யாமல் யாரெல்லாம் என்னை பாதுகாரு என்று சொல்லிவிடாமல் போய்விட்டார்கள், அந்த குற்றத்திற்காக அல்லாஹ் அவர்களை அந்த முடிவுக்கு அவர்களை கொண்டு வந்தான். இப்படி பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நடக்கிறது, நமக்கு அது உணர்வுறது கிடையாது. நபிமார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினால் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. நம்முடைய நிலைகளிலும் நாம் ஆரம்பத்திலிருந்து எடுத்து பார்த்தால் இது போன்று ஏராளமான நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் என்ன நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் அதை நாம் கட்டுப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நேரத்திலே, பத்ர் யுத்தம் நடைபெறுகிற நேரத்திலே, சஹாபாக்கள் பலகீனமானவர்களாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே சுஜூதிலே கிடந்து ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கேட்டார்கள், யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லிவிட்டு, அதிகமாக நீ சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு வெற்றியை கொடு, இன்று நாங்கள் இவர்களிடத்திலே அழிந்து விட்டால் உன்னை பெயரை சொல்வதற்கு ஒருவரும் இல்லாமல் போய்விடுவோம், யா அல்லாஹ் எங்களை பாதுகாடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், மகத்தான வெற்றியை கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு போரின் போது திரும்பி வருகின்ற நேரத்தில் அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு இட்டுக்கட்டான நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை ரொம்ப பாதித்தது. கடுமையாக துக்கப்பட்டார்கள். ஒரு மாதம் வரையிலும் அந்த துக்கம் நீடித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த சிக்கலில் இருந்து என்னை வெளியேற்று என்பதாக. அல்லாஹ் ஆயிஷா நாய் உத்தமி பத்தினி என்பதாக குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்து சான்று பகர்ந்தான். இந்த மாதிரி எந்த சிரம சமயங்களிலும் எப்படிப்பட்ட நிலைகளிலும் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்து நாம் அவரிடத்திலே முறையிட்டால் எல்லா துன்பமும் அகலும், சந்தேகமே வேண்டாம். இதை விட்டுட்டு அங்கங்க போறது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனால் ரெண்டு ரக்காத்து போய் தொழுது நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம பாரத்தை வைப்போம்னு நம்பி அந்த வர்றதில்லை. அவன் எங்கே தானே இருக்கான், நம்ம பக்கத்தில் இல்லையே. அல்லாஹ் சொல்ற, நான் உங்க பக்கத்தில் இருக்கேங்கிறான். எத்தனையோ மைல்கணக்கான தூரம் போகிறோம் பிரச்சனைகளை தீர்வதற்காக, ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறோம், நம்முடைய அருகிலே இருக்கிற அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு மறந்து விடுகிறோம். இதன் காரணமாக அந்த பிரச்சனைகளை நாம் விடுபட முடிவதில்லை. இந்த நிலை நம்மிடத்திலே வர வேண்டும். முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது ஏற்பட்டு அவனிடத்திலே முறையிடுகிற அந்த வழக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது அத்தனையுமே நமக்கு சாமானியமானதாக ஆகிவிடும். வல்லரஹமான் அப்படிப்பட்ட நம்பிக்கையையும் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.